மௌனமாக ஜெயிப்போம். அமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆராதனையின் தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து துதிகீதம் பாடுவோம். துதிகீத எண் 145. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நாம் அனைவரும் குடும்பங்களிலே ஒன்று சேர்ந்து தேவனை சேவிக்க, அவரை தொழுது கொள்ள, இப்படி நாம் ஒன்று கூடும்படியான சலாக்கியத்தை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்கிற இந்த கட்டுப்பாட்டிலே நாம் அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தொடர்ந்து இருக்கும்படியாக நம்மை ஆண்டவர் பாதுகாத்து நம் மீது அவருடைய கிருபையை செலுத்தி நம்மை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். இப்படியாக இல்ல ஆராதனையை நம் குடும்பங்களிலே நடத்த வேண்டும் என்பது நம்முடைய சபையினுடைய பல வருடங்களாக நாம் மேற்கொண்டு வந்த முயற்சி. இப்பொழுது அது தினந்தோறும் நிச்சயமாக கட்டாயமாக நடந்து வரும்படியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தாமே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்வோம். இப்பொழுது இன்றைக்கான இந்த சங்கீத வாசிப்பை நாம் பார்க்கலாம். நான் சொல்வது போல இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையானது ஒரு வகையில் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஜனத்தாராகிய அந்த இஸ்ரவேலர்களுக்கு பல கட்டங்களில் பல சமயங்களில் நேர்ந்த அதே வகையான ஒரு வாழ்க்கை தான். எகிப்திலே ஒரு சமயம் வீட்டுக்குள்ளாகவே இருக்கும்படி கர்த்தர் உத்தரவிட்டார். அதன் பிறகு கூட நோவா குடும்பத்தார் கூட பேழைக்குள்ளாக சென்று அங்கேயே இருங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். பிறகு இன்னும் சில கட்டங்களில் இதே போல் வீட்டுக்குள்ளே ஏசாயா காலத்தில் கூட வீட்டுக்குள்ளே இருங்கள், காரணம் அந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு வாதையை உண்டு பண்ணினார், அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியான ஒரு வாழ்க்கை தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படி ஒரு அடைப்பட்டு கிடக்கின்ற தாவீது ராஜா வந்து அந்த கெபிக்குள்ளாக மலையில் இருக்கக்கூடிய குகைக்குள்ளெல்லாம் ஒளிந்து வாழும்போதெல்லாம் இருந்த நிலை இன்று நாம் வீட்டுக்குள்ளாக ஏறக்குறைய ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். ஆக அந்த மாதிரி கட்டங்களிலே இப்போ பாருங்கள், யோனா கூட அவரை ஒரு மீன் வந்து விழுங்கி வயிற்றுக்குள்ளாக அந்த 3 நாள் அவர் இருந்த பொழுது நீங்கள் படித்து பாருங்கள், அங்கே அவர் உள்ளே இருந்து அந்த இருளிலே எப்படியெல்லாம் அவர் மனம் தெரிந்தி அழுது புலம்பி அவர் ஜபம் செய்தார் என்பதெல்லாம் நாம் பார்க்கலாம். அதுபோல தான் இந்த சங்கீதங்கள் முழுவதும் பார்த்தீர்களானால் ஒரு இக்கட்டான காலகட்டங்களில் துன்பமான காலகட்டங்களில் ஒரு கர்த்தருடைய தாசராகிய அல்லது அவருடைய அடியாராகிய அவருடைய விசுவாசிகள் எப்படியெல்லாம் கர்த்தரிடத்தில் மன்றாடினார்கள், வேண்டினார்கள், அவர்கள் செய்த ஜபங்கள் தான் இந்த தொகுப்பு, இந்த சங்கீத தொகுப்பு. ஆகவே தான் நம் தாய் சபை இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நாம் சங்கீதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் நாம் தொடர்ந்து சங்கீதங்களை வாசிக்கிறோம். வாசிக்கும் பொழுது அது நம்முடைய ஜபமாக மாறுகிறது. அந்த ஜபம் போய் நிச்சயமாக தேவனை எட்டும். காரணம், இது நம்முடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது, இது தேவன் தாமே அவருடைய பரிசுத்த ஆவி மூலமாக பதிவு செய்து வைத்திருக்கின்ற வார்த்தைகள். ஆக அந்த தேவ வசனங்களாகிய இந்த சங்கீதங்களை நாம் ஜபமாக நாம் வாசிக்கப்படும் பொழுதும் செய்யமெடுக்கும் பொழுதும் அந்த ஜபத்தை அந்த வார்த்தைகளை நிச்சயமாக கர்த்தர் செய்யமெடுத்து நம்முடைய இந்த இக்கட்டான காலகட்டத்திலிருந்து இந்த கஷ்டமான காலகட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து சங்கீத புஸ்தகங்களை வாசித்து வருகிறோம். இன்றைய பொழுதுக்கு நாம் சங்கீதம் 77 வாசிக்கலாம். இந்த சங்கீதத்துடைய முன்னுரையாக எதுத்தூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். ஆக இங்கே ஆசாப் என்கிறவருடைய சங்கீதமாக இதை சொல்லப்படுகிறது. இந்த ஆசாப் என்பவர் இந்த சங்கீதங்களை தொகுத்து வைக்கக்கூடியவர், சங்கீதங்களாம் தொகுத்து இந்த ராக தலைவன் என்று சொல்லும் பொழுது ஆலயத்திலே இந்த கோயர்னு சொல்லுவாங்களே, கோயரோட லீடர், அந்த லீடர் இடத்துல போய் இந்த சங்கீதங்களை தொகுத்த சங்கீதங்கள்லாம் கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடியவராக இந்த ஆசாப் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக அவர் தொகுத்து வழங்கிய ஒரு, அதாவது ராக தலைவனுக்கு, கோயர் லீடருக்கு வழங்கிய ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. இதான் அவருடைய முன்னுரை. இப்பொழுது நாம் சங்கீதத்தை வாசிப்போம், இந்த வசனங்களை வாசிப்போம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். இரா காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ? வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது, மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெறிப்புண்டு பறந்தது, உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல் வழி நடத்தினீர். இதுதான் இந்த சங்கீதம் 77, இந்த 77வது சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு ஒரு அதோடைய கருப்பொருள் என்று சொன்னால், துன்பமான காலகட்டத்தில் நாம் தேவனை நோக்கி தியானித்து ஆறுதல் அடைவது, இதான் அதோடைய கருப்பொருளாக சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த மொத்தம் 20 வசனங்களை நாம் வாசித்தோம். முதலில் பார்க்கும் பொழுது இந்த 1வது வசனம் தொடங்கி 6வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோமானால், ஒரு சராசரி மனிதன், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இக்கட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதன், அவன் நினைத்து பார்க்கக்கூடிய, அவன் சஞ்சலப்படக்கூடிய, அவனுடைய துன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய பகுதியாக அது இருக்கிறது. அடுத்து 6க்கு பிறகு நாம் வாசித்தோமானால், 10 வரையிலே வாசித்தோமானால், இந்த பகுதி, ஏன் அப்படியாக நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னை ஏன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், இந்த இக்கட்டான வாழ்க்கை நீங்காமல் இருக்கிறது என்று தியானிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பிறகு 10க்கு பிறகு நாம் வாசித்தோமானால், தன்னுடைய குறை என்ன என்பதை அந்த இந்த சங்கீதக்காரன், இந்த இக்கட்டு நிலையில் இருக்கக்கூடிய மனுஷன் உணர்கிறான். இது ஏன் இப்படி, முதலில் நான் சொன்னேன், எனக்கு இந்த கஷ்டம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அழக்கூடிய துன்பத்தின் வெளிப்பாடுகளை சொல்லக்கூடிய நிலை. அடுத்ததாக தியானித்தல், ஏன் ஆண்டவர் இப்படி எனக்கு வந்து கை கொடுக்கலன்னு. 3வது கட்டம்னா உணர்தல், உணர்தல்னா ரிஃப்ளெக்ஷன், எப்படின்னா மன்னிக்கணும், ரியலைசேஷன், எப்படின்னா ஓ இது என்னுடைய பலகீனம் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் 20 வரைக்கும், தேவனை உணர்ந்த பிறகு உடனே தேவனுடைய வல்லமையை, அவருடைய மகிமையை, அவருடைய இதுக்கு முன்னால் அவர் செய்த அந்த அதிசயங்கள், யாக்கோப்பு யோசேப்பு அந்த ஜனத்தாருக்கு, மோசே ஆரோன் அவங்களுக்கெல்லாம் செய்த அந்த அதிசயத்தை வல்லமையெல்லாம் அவர் நினச்சி பார்த்து துதிக்கிறார். அப்போ இந்த இப்படி 4 பகுதியாக இதை நாம் பார்க்கலாம். இப்போ முதல் பகுதியை பார்ப்போம். நான் தேவனை நோக்கி, முதல் வசனம், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ ஒரு ஜெபத்தை நம்ம செய்யும் போதே நமக்கு தேவன் நிச்சயமாக செவி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடு தான் ஜெபிக்கணும். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்தது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டு. பாருங்கள், ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும்னா இரவு கூட, இரவு அப்படின்னா பகல்லையும் வேண்டியாச்சு, இரவில் கூட என் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்ததுன்னா அந்த ஜெபத்துக்காக கையே இந்த அந்த கை அப்படியே இருக்கான். அப்படின்னா எவ்வளோ நேரம் இவர் ஜெபிச்சிருப்பார், அப்படி எவ்வளோ கஷ்டத்தில் அவர் இருந்தால் அந்த மாதிரி ஜெபிச்சிருப்பார். இன்றைக்கு நாம் கூட அப்படி தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். நம்ம வந்து இரவும் பகலுமாக நாம் தேவனை நோக்கி இறைஞ்சு கொண்டே ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நாம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கை. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணாவது வாரம்னு வந்து பிறகு நாலாவது வாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம காஜாங் வட்டாரத்தில் கூட காவல் நிலையத்திலேருந்து நமக்கு சுற்றறிக்கைலாம் வந்திருக்கிறது, நிறைய சாலைகள் மூடப்படுது. ஏன்னா அந்த நோயினுடைய கடுமை அதிகமாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே ஆகுது. பழையபடி நமக்கு அந்த வாழ்க்கை கிடைக்குமா, பழையபடியே நம்ம வெளியே போய் சுதந்திரமாக சபைகளுக்கெல்லாம் செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்குமா என்பது போல ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் மோசமாகிறது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் கூட 4000 பேருக்கு அந்த நோய் தொட்டி ஒரு 100 பேர்கிட்ட இறக்கக்கூடிய நிலையில் தான் கணக்கெல்லாம் போய்கிட்டுருக்கு. அதனால் இந்த சங்கீதக்காரர் எப்படி இரவும் பகலுமாக அவர் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறார், ஆனாலும் ஆறுதல் கிடைக்கவில்லை. பிறகு அவர் சொல்லுகிறார், நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என்னை ஆவி தொய்ந்து போயிட்டுருந்தேன். அப்படி நாமும் கூட அப்படி தான் ஜெபிப்போம், ஆனால் தேவனத்துலேருந்து பதில் வராமல் இருக்கும். பதில் வராமல் இருக்கிறதுல வந்து நமக்கு இன்னும் துன்பம் அதிகமாகும். பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா 6வது வருஷம் பிறகு பார்த்திங்கன்னா, ரா காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. பிறகு அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு, தியானிக்கிறாரு. அப்படி தியானிக்கும் போது நிறைய கேள்விகளை அவர் கேட்குறாரு, நினச்சி பார்க்குறாரு. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ. அப்படிலாம் அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே தியானிக்கிறாரு. பதில் கிடைக்குது. அப்பொழுது நான், 10வது வசனம், ஓ இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உடனே நினச்சி பார்க்குறாரு, இதுக்கு முன்னே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள் என்ன? இப்போ பூர்வ காலம்னா பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் இருந்த அந்த இஸ்ரேல் மக்களை அவர் அழைத்து வரும்போது செங்கடலை பிளந்து அவர்களை அழைத்து வந்தார். அந்த பாலைவனத்தில் செல்லும் பொழுது அந்த எப்படி இரவும் பகலுமாக அவர் பாதுகாப்பு அளித்தார், பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தார். பிறகு உணவை வந்து வானத்திலேருந்து கொடுத்தார். இந்த அதிசயங்களை அவர் நினச்சி பார்க்குறாரு. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கடந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயங்கள் என்ன? இப்போ நம்ம காஜா முத்தம்மாவில் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம ஒயிட் போர்டு ஒன்று எழுதி போட்டு நிறைய ஜப வேண்டுதல்லாம் வைத்தோம். ஆளாளுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து பாடிக்ஷன்லேயும் சாட்சி சொல்ல வைப்போம், இங்கே புத்தாண்டின் போதும் சாட்சி சொல்ல வைப்போம், ஆவிக்குரிய திருக்கூட்டத்தின் போதும் சாட்சி சொல்ல வைத்தோம். இப்படி எத்தனை சாட்சிகளை எத்தனை பேர் சொன்னோம், எல்லாமே கடந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து பேசினோம். அதே ஆண்டவர் தான் இப்பொழுதும் இருக்கிறார், இன்னும் இருக்கிறார். ஆக நாமும் அதே நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கடந்த காலத்தில் அவர் நம் வாழ்க்கை செய்த அதிசயங்களை நினைத்து பார்த்து நாம் ஆறுதல் அடைய வேண்டும். அடுத்து 15 வசனம் பார்த்திங்கன்னா, யாக்கோப்பு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்கள் உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். அந்த சம்பவத்தை நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் இந்த அவருடைய சர்வ வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைன்னு 16-17 வசனங்கள் சொல்லிட்டு கடைசியாக அந்த 20வது வசனம் சொல்லும்போது, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போய் வழி நடத்தினு என்று சொல்லி முடிக்கிறார். அப்போ ஒரு முடிவுக்கு வராரு, முதல்ல புலம்புறாரு, அழுகிறாரு, அப்புறம் சிந்திக்கிறாரு, யோசிக்கிறாரு, அப்புறம் தியானிக்கிறாரு, அப்புறம் கர்த்தருடைய வல்லமையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, கடந்த கால சம்பவங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு, இப்போ ஆறு இதில் அடைஞ்சு எப்படி மோசே ஆரோன் என்பவர்களை அவர் தொடர்ந்து வழி நடத்தினாரோ அதே போல் என்னையும் வழி நடத்துவீர், எனக்கும் ஆறுதல் கொடுப்பீர் அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா. அப்போ நாமும் அதே போல் இந்த காலகட்டமெல்லாம் நீங்கும், ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நமக்கு வழி நடத்துவார், நம்மை வழி நடத்துவார், நமக்கும் ஆறுதலை கொடுப்பார். அப்போ நமக்கு இந்த மாதிரி இக்கட்டான காலகட்டங்களிலே நமக்கு பலம் எங்கேருந்து வருதுன்னா ஜபத்துலேருந்து வருது. அந்த ஜபத்தினுடைய நம்ம செய்யக்கூடிய அந்த தியானம், தியானிக்கிறோம் இல்லையா, அவரை பற்றி, அவருடைய அதிசயங்களை பற்றி, அவர் இதுக்கு முன்னே செய்த அந்த அதிசயங்களையும் அற்புதங்களை நினச்சி பார்க்குறோம் இல்லையா, எப்படிலாம் நம்மளை வழி நடத்தினார்னு, அதெல்லாம் தியானிக்கும் பொழுது நமக்கு பலம் வருகிறது, ஆறுதல் வருகிறது என்பதான சங்கீதம் தான் இது. இந்த செய்தியோடு முடித்துக்கொண்டே இப்பொழுது நாம் முழங்கால் படிட்டு ஜபம் செய்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிப்போம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தினால் ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 Hallelujah 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 Hallelujah
Hallelujah, praise Lord.
Hallelujah, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. பரமபிதாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, இரட்சகரே, பரமபிதாவே, இரட்சகரே, இயேசு கிறிஸ்துவே, மேசியாவே, உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமை நாமத்திற்கு செலுத்தி துதிக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமை நாமத்திற்கு செலுத்துகிறோம். எல்லா துதிகளும் மகிமை நாமத்திற்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றியின் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம் அப்பா, செலுத்துகிறோம் அப்பா, நன்றியின் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். இப்படியாக தொடர்ந்து நாங்கள் வீட்டுக்குள்ளாக இருந்து குடும்பம் குடும்பமாக உம்மை சேவிக்கவும் எல்லா ஆராதனை நடத்தும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்புக்காக, இந்த கிருபைக்காக, இந்த இந்த உமது சித்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி. இன்றைய இந்த காலகட்டத்தில் கூட ஆண்டவரே, இந்த நடமாட்டு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றியும் சோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, நன்றி. எங்கள் அனைவரையும் ஆண்டவரே, ஏதோ நீர் பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர். எங்கள் அனைவரும் நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறீர். எங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீர். எங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே, எதுவும் மூத்தவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாலிபர்களுக்குமாக கணவன் மனைவி அம்மா அப்பா பிள்ளைகள் ஆகிற அனைவருக்கும் ஆண்டவரே, எதோ எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீர், மகிழ்ச்சி தந்திருக்கிறீர். குடும்பத்துக்குள்ளாக இருந்து எங்களுடைய உறவை மேம்படுத்திக் கொள்ளவும், எங்கள் பரஸ்பர அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்ளவுமான இந்த வாய்ப்பை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி. ஆனாலும் கூட ஆண்டவரே, இதோ எங்களுக்காக நீ தந்திருக்கிற அந்த வாசஸ்தலமானது இப்பொழுது காலியாக இருக்கிறது அப்பா, மூடப்பட்டு கிடக்கிறது அப்பா. அந்த சபைக்கு நாங்கள் சென்று அனைவருமாக அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு அனைவருமாக சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமாக உம்மை சேவிக்கக்கூடிய அந்த காலத்தை நாங்கள் எழுந்தோம், அந்த வாய்ப்பை நாங்கள் எழுந்தோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு வாஞ்சியாக இருக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது. அந்த வாய்ப்பை மீண்டுமாக தந்தரலும் அப்பா. உமது சித்து மறுக்குமானால் ஆண்டவரே, இதோ இந்த கிருமியானது ஆண்டவரே, இதோ அதனுடைய செயலாக்கம் நிறுத்தப்பட்டு ஆண்டவரே, மறுபடியும் நாடும் வீடும் விடுதலை அடைந்து நாங்கள் அனைவரும் சுதந்திரமாக வெளியே செல்லவும், நடமாடுவோம், சபைக்கு செல்லவும், அங்கே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு உம்மை சேவிக்கவும், ஒருத்தருக்கு ஒருத்தரை சந்தித்து கை குலுக்கி ஆண்டவரே எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவும், அனைவருமாக சேர்ந்து மகிழ்ந்திருக்கவும், ஒன்றாக அமர்ந்து உண்ணவும் குடிக்கவுமான ஒரு வாய்ப்பை மறுபடியும் நீர் எங்களுக்கு தந்தரலும். மறுபடியும் உம்முடைய அந்த ஆலயமான அந்த சபை திறக்கப்பட்டு அங்கே ஆராதனைகள் நடக்க முடியாக செய்யும், நடக்க முடியாக செய்யும். உமது சித்தம் இருக்குமான ஆண்டவரே, இதோ எங்கள் தேசத்திற்கு விடுதலை தாரும். இந்த கொரோனா 19 வைரஸிலிருந்து மிக விரைவிலே விடுதலை தரும் அப்பா, விடுதலை தரும். அதே வேளையிலே பிதாவையும் தேசத்துக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் மீதும் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் அருளையும் கிருபியும் செலுத்தும் அப்பா. குறிப்பாக நோயாளிகளை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கும் தாதிமார்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் பாதுகாப்பு தரும். அவருடைய அந்த நல்ல உள்ளத்திற்கு, நல்ல காரியத்துக்கு, தைரியத்துக்கு நீர் ஆசீர்வாதத்தை தரும். அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதத்தை தரும் அப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதம். உலகம் முழுவதும் உள்ள மெய்யான இயேசு சபை சபையார்கள் அனைவருக்காகவும் கூட வேலையிலே விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியம், 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 ஆசீர்வதம். இந்த வேலையிலே எங்களுடைய சபையார்கள் ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், சிக்கலில் உள்ளவர்கள், பிரச்சனைகள் உள்ளவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் காப்பாற்றும். அனைவருக்கும் அவருடைய கஷ்டத்தை தீர்த்துவோம். அனைவருடைய நிம்மதியையும் ஆண்டவரே அனைவருக்கும் நிம்மதியை தரும், மன சந்தோஷத்தை தரும், ஆறுதலை தரும். எல்லாருடைய தேவைகளையும் எண்ணிப்பாரும் ஆண்டவரே, எண்ணிப்பாரும். எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யும். குறிப்பாக இதோ தங்களுடைய தாயகத்துக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சகோதரி சிரியாணி செல்வத்தர் இவர்களுக்கு அனுகுணமாக தரும். மருத்துவமனை இருக்கக்கூடிய சகோதரி வினோதா, அதோ அந்த குழந்தை பிறந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற குழந்தை ஆகியோர் ஆகியோருக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதம். குழந்தையை காப்பாற்றும். குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து முழுமையான குழந்தையாக அடையும்படி செய்யும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதம். குழந்தையை தொடும் அப்பா, குழந்தையை தொடும் அப்பா, குழந்தையை தொடும். பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வளரும்படியாக செய்யும். ஆசீர்வதம் தாய்க்கும் ஆண்டவரே, சகோதரி வினோத்தாவுக்கும் சீக்கிரமாகவே குணமாகும்படியாக செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதம். ஏனைய சபை விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவரும் பாதுகாப்பாக வைத்தோம். அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும், சந்தோஷத்தை தரும். ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். கர்த்தரின் ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்தோடு நம்முடைய எல்லா ஆராதனை முடிவடைகிறது. அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.